संस्कारतः किमपि कन्दलितान् रसज्ञखेदारसिम्नि सुधियाम् उपभोगयोग्यान् कल्याणसुक्तिलहरी कलमाङ्कुरान्नः காமாட்சிபக்ஷ்மலயது த்வதபாங்கமேகஹ. இது கட்டாட்ச சதகத்தில் 13வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். என்னுடைய ரசக்ஞ கேதார சிம்னி, ரசக்ஞான ரசத்தை உணரும் அவயவம், அதாவது நாக்கு ருச்சியை கண்டுகொள்ளுகிறது. அதனால் ரசக்ஞ நாக்கு என்ற கேதார சிம்னி வயல்வெளியில் சம்ஸ்காரத்தா, வயல்வெளினா சம்ஸ்கார, வயல்வெளியில் சம்ஸ்காரம்னா ஊழறது, நீர் பாய்ச்சறது, அந்த மாதிரி அதெல்லாம் சம்ஸ்காரத்தா. கிமப்பி கந்தளித்தான், கொஞ்சம் முளைச்சிருக்கிற கலமாங்குரான்னா, கலமாங்குரான்னா செந்நெல், அந்த செந்நெல் விளைச்சு கொஞ்சம் அது முளைவிட்டுருக்கு. அது நன்னா வளர்ந்தோன்னா மழை பெய்யணும், காலகாலத்தில் மழை பெய்யணும். அந்த மழை பெஞ்சு அது பக்ஷ்மலயத்து, அந்த நெல் நன்னா வளரட்டும் அப்படிங்கிறார். இது என்ன மழை, என்ன மேகம், என்ன நெல்லுன்னு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். சுதியாம் உபபோக யோக்யான் கல்யாண சுக்திலஹரி கலமாங்குரான்னா, கல்யாண சுக்திலஹரி மங்களகரமான வாக்கு, வாக்கின் பெருக்கு அப்படிங்கிற செந்நெல், அந்த செந்நெல் எப்படி இருக்கணும்னா சுதியாம் நல்ல புத்திமான்களால் உபபோக யோக்கியம், அதாவது சமைச்சு சாப்பிட்டு திருப்தின்னு சொல்லணும். அதாவது என்னுடைய நாக்கில், நாக்காகிய வயலில் ரொம்ப புண்ணியமான வார்த்தைகள் தான் வரணும், அதை மகான்கள் கேட்டு சந்தோஷப்படணும். இல்லை இப்போ சம்ஸ்காரத்தாங்கிறது ஏதோ பூர்வ சம்ஸ்காரத்தினால எனக்கு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அந்த நல்ல விஷயங்களை அழகாக மகான்களும் சந்தோஷப்படும்படியாக எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது காமாட்சி கட்டாட்சம் அபாங்க மேகா, உன்னுடைய கட்டாட்சம் என்ற மேகம் மழையை பொழிந்தாதான் அந்த நல்ல வாக்குங்கிற செந்நெல் முளையாக இருக்கிறது, நன்னா வளரும் அப்படிங்கிறார். எவ்வளோ அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது மகாபிரிவா போன்ற புத்திமான்கள், ஞானிகள் ரசிக்கும்படியாக சுவாமிகள் அவருடைய சந்நிதியில் போய் ஸ்ரீமத் பாகவதம் பிரவச்சனம் பண்ண அந்த காட்சி தான் ஞாபகம் வருது. பாகவதத்துலேருந்து சுவாமிகள் சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு சமானமாக ராமாயணத்துலேருந்தும் ஒரு சீன் இருக்குது, அதையும் சொல்கிறேன். நரநாராயணருடைய சரித்திரம் சொல்லும்போது இந்திரன் அப்சர ஸ்திரீகள் அனுப்புகிறான் அவளுடைய தபஸை கலைக்கிறதுக்கா, அவள் வந்து ஆடுறா பாடுறா. அப்போது நாராயணர் வந்து தன்னுடைய தொடையை தட்டுறார், தட்டினோன்னு அதுலேருந்து ஊருனா தொடை, ஊருலேருந்து ஒரு பெண் வரா, அதுதான் அவள் பேர் தான் ஊர்வசி. அவள் அந்த அப்சர ஸ்திரீகளை காட்டில் ரொம்ப அழகாக இருக்கா, அவளை நீங்கள் ஐஷன் போங்கன்னு சொல்கிறார் அவர். அந்த மாதிரி தாங்கள் தபஸு கலையாது மட்டும் இல்லை, இதெல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த அழகு காமம் எல்லாமே அப்படின்னு காமிக்கிற மாதிரி ஒரு சீன். இந்த இடத்துல பகவத்கீதையிலேருந்து 2வது அத்தியாயம் 70வது ஸ்லோகம் ஸ்திதப்ரஜ்ஞனுடைய பெருமையை சொல்கிற அந்த ஸ்லோகத்தை சுவாமியில் சொல்வார். ஆபூர்யமானம் அச்சலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாபகா பிரவிசந்தி யத்வத்து தத்வத் காமா யம் பிரவிசந்தி சர்வே சசாந்தி மாப்னோ தின காமகாமி. எப்படி சமுத்திரமானது பலவிதமான நதிகள் வந்து சேர்ந்தாலும் மாறுதல் அடைவதில்லையோ, ஒரு நதி வருதுனால சமுத்திரம் லெவல் ரைஸ் ஆகிறதா இல்லை குறையிறதா, அதே மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சித்தப்பிரஜன் அவனுடைய புத்தியில் எந்த ஒரு வெளியிலேருந்து வர ஒரு வஸ்துவானது அவனை அசைக்க முடியாது, அவன் பரமசாந்தியோடு இருப்பான், அவனுக்கு சுகதுக்கம் பாதிக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்வார். இதே மாதிரி ஒரு கருத்து சுந்தரகாண்டத்தில் சீதாதேவி தான் உயிரை விடணும், ராமர் இருக்காரோ இல்லையோ, இனிமேல் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இனிமேல் என்னால் அவரை பிரிஞ்சு அந்த துக்கத்தில் இருக்க முடியல, இந்த ராட்சசிகளும் ராவணனும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னால் பொறுக்க முடியல, நான் உயிரை விட போகிறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல சீதா ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, பிரியான்ன சம்பவே துக்கம் அப்ரியாததிகம் பயம் தாப்பியாம் ஹியே வியுஜந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு சுவாமிகள் எவ்வளோ அழகாக அர்த்தம் சொல்வாருங்கிறதுக்கு சொல்கிறேன். பிரியான்ன சம்பவேது துக்கம், நமக்கு பிரியமான ஒன்று இந்த மாதிரி நடக்கும், நல்லபடியாக இது நடக்கும்னு நினைக்கிறோம், அது நடக்கலைன்னா துக்கம். அப்ரியாது அதிகம் பயம், அப்ரியமான ஒன்று இது நடக்கக்கூடாது பயந்துட்டே இருக்கோன்னா அது நடந்துடுச்சுன்னா ரொம்ப பயம். தாப்பியாம் ஹியே வியுஜந்தி, இதிலிருந்து விடுபட்ட மகான்கள் யார் இருக்காளோ அவளுக்கு நமஸ்காரம். என்னால் அந்த மாதிரி ராமனை பிரிஞ்சு அந்த துக்கத்தை சகிக்க முடியல, நான் உயிரை விட போகிறேன் அப்படின்னு சீதை தீர்மானம் பண்ணுறா. ஆனால் இந்த இடத்துல நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படின்னு அந்த மகாத்மாக்களையும் நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சுவாமிகள் இந்த இடத்துல மகாத்மாக்கள் யார், இந்த காலத்தில் எல்லாரையும் போய் ஜனங்கள் மகாத்மான்னு நினச்சி நமஸ்காரம் பண்ணுறா. மகாத்மாக்கள்னா யாருங்கிறது அம்பாள் டிஃபைன் பண்ணுறா. அம்பாளுங்கிற ஜீவன் பகவான் அடையிறதுக்காக நமக்கு வழி காமிக்கிறா, அவ்வளோதான், எல்லாமே அவள் பண்ணுற எல்லாமே அதுதான். அதில் யார் மகான்கள், துக்கத்தில் இருக்கும்போது நம்ம மகான்களை நினைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறா. அந்த மகான்கள் யார், அவளுடைய லட்சணம் என்ன, சுகதுக்கத்தை ஒரே மாதிரி பார்ப்பா. அந்த ஆபூர்யமானம் மச்சல பிரதிஷ்டம் அந்த ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி சுகதுக்கத்தினால் கலங்காதவர்களான அந்த மகான்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. சுவாமிகள் இந்த இடத்துல மகாபிரிவாக தான் அப்பேற்பட்ட மகான், அவரை நினச்சி அவர் சன்னியாசி, அவருக்கு நாலு நமஸ்காரம் பண்ணும். அதனால் நமஸ்தேஷாம் மகாத்மனாம், நமஸ்தேஷாம் மகாத்மனாம், நமஸ்தேஷாம் மகாத்மனாம், நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படின்னு சுவாமி சொல்வார். இதில் என்னென்னா சுவாமிகள் அந்த சீதை மாதிரியே தானும் பிரிவாளை நமஸ்காரம் பண்ணி எவ்வளோ துக்கத்தையும் பொறுத்துட்டிருந்தார். அப்படி நம்ம மகான்களை நமஸ்காரம் பண்ணால் அந்த துக்கத்துலேருந்து மீண்டுடுவோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே ஹனுமார் வந்து ராமகதையை சொல்லி அவள் உயிரை விடுறதா நினச்சிருந்த அந்த எண்ணத்துலேருந்து அவளை மீட்டர். அந்த மாதிரி நம்முடைய துக்கமும் போகும். அதனால் மகான்களை நினைக்கணும், மகான்களை ஸ்மரிக்கணும் அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல மகாபிரிவாளை ஸ்மரித்து நாலு நமஸ்காரம் பண்ணுவார். இந்த மாதிரி வாக்கு ஒரு ஸ்லோகத்தில் இவ்வளவு சட்டிலாக நம்ம என்ன பண்ணோம், சுவாமியுடைய பிரவச்சனங்கள்லாம் தன்னுடைய படிப்பை காமிக்கிறதுக்காகவோ தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காகவோ இருக்காது. அவர் சொல்கிறது எல்லாமே ஜனங்களுக்கு அப்ளை பண்ணி, தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி தான் நல்ல வழியில் போகிறதுக்காக சதுபதேசமாக இருக்கும். சுவாமிகள் பக்தினால் ஒன்று தோன்றுறது, மகாபிரிவாக வெறும் பொரிய சாப்பிட்டுருந்தா கடைசியிலலாம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. திருக்குறளில் திருவள்ளுவர் கூட செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூக்க கவி சொல்கிற மாதிரி இவ்வளவு அற்புதமான செந்நெல் என்று நினைக்கக்கூடிய மங்களகரமான வார்த்தைகளை சுவாமிகள்கிட்ட பெரிவாக கேட்டுட்டே இருந்ததுனால்தான் அவருக்கு அந்த நெல்லே பொறுமா இருந்தது, வேற பசிக்கு சாப்பிடணுங்கிறதே இல்லாமல் இருந்தது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தோன்றது. அப்படி சுவாமியுடைய வாக்கு உபபோக யோக்கியமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த சாப்பாடுன்னு சொல்லும்போது சுவாமிகள் மகாபிரிவா சாப்பிடும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பணிக்கு சொல்லி பிக்ஷை பண்ணும்போது பெரிவா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டே சாப்பிடுவா. சுவாமிகள் கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்லி, நாகராஜ மாமான்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக, அவருக்கு நல்ல சங்கீதமும் தெரியும், கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அந்த சுவாமிகள் சாப்பிட்ற அரை மணி நேரமும் அந்த கோவிந்த நாமம் அங்கே கேட்டுகிட்டே இருக்கும். சுவாமிகள் சாப்பிடும்போது கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு சாப்பிடணுங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்வார். கபளே கபளே குருவன்னு கோவிந்தஸ்யானு கீர்த்தனம் நித்யோபவாசி விக்னேயா ஜீவன் முக்தா ந சம்சயா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்வார். இதை எழுதி அங்கே மாட்டி வச்சிருப்பார் சாப்பிட்ற இடத்துல. ஒவ்வொரு கபளத்தையும் கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு எவன் ஒருவன் சாப்பிடுகிறானோ அவன் நித்யோபவாசிக்கு சமானந்தான், அவன் வெகு விரைவில் ஜீவன் முக்தாக ஆகிவிடுவான் சந்தேகமே இல்லை. அவளுடைய வாக்குங்கிற செந்நிலை நம்ம சாப்பிடுவோம். சம்ஸ்காரத்தா கிமபி கந்தலிதான் ரசஜ்ஞ கேதா ரசிம்னி சுதியாம் உபபோக யோக்யான் கல்யாண சூக்தி லஹரி கலமாங்குரான்னா காமாட்சி பக்ஷ்மலயது த்வதபாங்கமேகா. நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.